الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي الا بالله عليه توكلت واليه انيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها عدل ولا تنفعها شفاعه ولا هم ينصرون واذ ابتلى ابراهيم ربه بكلمات فاتمهن قال اني جاعلك للناس اماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் காரணமாக அந்த ஏகனுடைய வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே, அந்த ரப்புக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு, இதனுடைய நன்றி எல்லாம் உன்னையே சார்ந்தது. ஆகவே இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக வேண்டிய ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரில் அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை பொருந்திக் கொள்ளுவாயாக. எங்களுடைய தாய் தந்தையர்களை பொருந்திக் கொள்ளுவாயாக. எங்கள் உற்றார் உறவினர்களை பொருந்திக் கொள்ளுவாயாக. இந்த மஜிலிசை பொருந்திக் கொள்ளுவாயாக. பார்த்தாலா மறுமை நாளை பற்றி சொன்ன விஷயங்களை எல்லாம் நாம கேட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். கால் ஒழுகுதா? அதிலே இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. இந்த கதவை சாத்திட்டாங்க. அதிலே இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது என்ற செய்திகளையும் நாம் சொன்னோம். அதனுடைய தொடராக உள்ள ஆயத்தை இன்றைய தினத்திலே அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே சொல்றான், இத் அப்தல இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅதம்மஹுன். அல்லாஹ்வினுடைய அருளால் நம்முடைய நீயத்துகள், நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதனுடைய வெளிப்பாடாக அல்லாஹ் தன்னுடைய ஆயத்துகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பல நிகழ்ச்சிகளில், பல நேரங்களில், வெளியில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு அதனுடைய தோதுவாக, அதை புரிந்து கொள்ளுகிற விதத்தில், மார்க்கத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கிறதோ அதே போன்ற ஆயத்துகள் நம்முடைய மஜ்லிஸில் பல தடவை வந்திருக்கிறது. அதே மாதிரி இன்னைக்கும் அல்லாஹு தஆலா பேசுகிற அந்த வேதத்தினுடைய வைர வரிகள் நமக்கு சாந்தம் அளிப்பதாக, நம்முடைய இதயத்தை ரஹ்மத்தை கொண்டு வருடி விடுவதாக அமைந்திருக்கிற ஒரு நிகழ்ச்சி உண்மையிலே என்னை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த வரிகளிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இதப்தரா இப்ராஹீம் ரப்புஹு பிகலிமத். அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சில சோதனைகளை கொண்டு சோதித்தான். சில சோதனைகளை கொண்டு சோதித்தான். சில என்று சொன்னால் மிக கடுமையான சோதனைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இடப்பட்டன. இறைவனின் அருளால் அந்த சோதனைகளை எல்லாம் அவர் சாதனையாக மாற்றி காட்டினார். என்ன ஒரு அழகான வசனம்! அல்லாஹு சொல்லுகிறான், இந்த வேலையை அவர் செய்ததற்காக வேண்டி நம்முடைய சோதனைகளை எல்லாம் அதை சாதனைகளாக ஆக்கியதற்காக வேண்டி, நம்முடைய சோதனைகளை எல்லாம் பொறுத்து கொண்டதற்காக வேண்டி, நம்முடைய சோதனைகளை எல்லாம் அவர் அதிலே அந்த களத்திலே வெற்றி கண்டதற்காக வேண்டி நாம் அவருக்கு ஒரு பரிசை கொடுத்தோம். நாம் அவருக்கு ஒரு பரிசை கொடுத்தோம். அது என்ன பரிசு தெரியுமா? அல்லாஹ் அழகாக சொல்லுகிறான், கால அந்த சோதனைகளினுடைய வெற்றிகளினுடைய கழிப்பிலே அவர் இருக்கிற போது நாம் சொன்னோம், கால இன்னி ஜாஇலுக லின்நாசி இமாமா, கால இன்னி ஜாஇலுக லின்நாசி இமாமா. ஓ நபியுல்லா அவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நாம் உங்களை மக்களுக்கு இமாமாக ஆக்கியிருக்கிறோம், தலைவராக ஆக்கியிருக்கிறோம். எப்ப? அந்த சோதனைகள் எல்லாம் வென்றெடுத்த பின்னால். அல்லாஹு சொல்லுகிற வாக்கியம் இது. இமாமா, மக்களுக்கு நாம் உங்களை ஒரு தலைவராக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக உங்களை நாம் நியமித்திருக்கிறோம். கால, உடனே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், ஒமின் துர்ரியதி, ஒமின் துர்ரியதி, யா அல்லாஹ், இந்த ஒரு பவர், இந்த ஒரு சிறப்பு, இந்த ஒரு ஆளுகிற அந்த தன்மை, ஆளுமை, இது எனக்கு மட்டும்தான் உண்டா, அல்லது என்னுடைய துர்ரியத்துகளுக்கும் என்னுடைய பிச்சலங்களுக்கும் என்னுடைய பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திற்கும் நீ இவற்றை தருவாயாக அப்படின்னு கேட்டாங்க. கேட்டவொன்னே அல்லாஹு தஆலா சொல்றான், கால லா யனாலு அஹதிஸ் ஸாலிமீன், என்னுடைய இந்த மாதிரி உண்டான செய்திகளை எல்லாம், என்னுடைய இந்த உடன்படிக்கைகள், அக்ரிமெண்ட்ஸ், இதெல்லாம் எந்த காலத்திலும் அநியாயக்காரர்களோடு ஆகிவிடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை முடிக்கிறான். இது ஒரு அருமையான ஒரு ஆயத். மனிதன் எக்காலத்திலெல்லாம் சோதனைகளை ஆழ்ந்திருக்கிறானோ அந்த நேரத்தில் இறைவனுடைய வசனங்கள் எப்படியெல்லாம் வருகிறது, அந்த வசனங்கள் வாயிலாக என்ன படிப்பினையெல்லாம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹுவாக இன்றைய தினத்திலே நமக்கு அமைத்து தரப்பட்ட ஆயத். இதிலே முதல் வார்த்தையில் அல்லாஹு சொல்லுகிறான், ஒரு அழகான அல்லாஹுவினுடைய வார்த்தைகள் இருக்கிறதே, அதை எந்த பொருளுக்குள்ளும் அடக்க முடியாது, அதை எந்த சிந்தைக்குள்ளும் அடக்க முடியாது. ஓர் ஆயிரம் ஆண்டுகள் விதவிதமான கலர் கலரான விளக்கங்கள் சொல்லப்பட்டாலும் கூட அது அத்தோடு நின்று விடுவதில்லை. இன்னும் நீண்ட பொருள், இன்னும் நீண்ட ஆராய்ச்சிகள், இன்னும் நீண்ட அறிவுகள் எக்காலத்திலும் தந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சில சோதனைகளை கொண்டு சோதித்தான், சில சோதனைகளை கொண்டு சோதித்தான். இந்த இடத்திலே நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் அழகான பல விளக்கங்களை எழுதுகிறார்கள். ஏன் சோதனை, ஏன் சோதனை, ஒரு நபிக்கு ஏன் சோதனை ஏற்பட வேண்டும் என்று அப்படித்தானே நாம் கேட்கிறோம். முஸ்லிம்களாக இருக்கிறோம், நாம் அல்லாஹுவை மட்டும் நம்பி இருக்கிறோம், அல்லாஹுவினுடைய தூதரை மட்டும் நம்பி இருக்கிறோம், நாம் ஐங்காலமும் தொழுகிறோம், நாங்கள் ஜக்காத்து கொடுக்கிறோம், இப்படியெல்லாம் இருந்தும் கூட எங்களுக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் வேண்டுமா, இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? காஃபிர்கள் எல்லாம் புஜபலத்தோடு இருக்கிறார்கள், இறைவனை மறுக்கிறவர்கள் நல்ல செல்வாக்கோடு இருக்கிறார்கள், இறைவனை மறுக்கிறவர்கள் நோய் நொடியின்றி இருக்கிறார்கள், இப்படியெல்லாம் இருக்கும் போது இது எங்களுக்கு தேவையா? இப்படி கேள்விகள் எல்லா முஸ்லிமினுடைய மனதிலும் ஏதாவது ஒரு நிலையிலே தொட்டு செல்லுகிற ஒரு செய்தி. அது சோஷியலாக இருந்தாலும் சரி, அல்லது அவனுடைய சொந்த டொமஸ்டிக் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அவனுடைய சொந்த செய்தியாக இருந்தாலும் சரி. நேற்று சொல்லும் போதே ஒரு இடத்திலே சொல்லும் போது சொன்னேன், அதாவது அல்லாஹு தாலா ஒரு மனிதனை சோதிப்பதென்பதெல்லாம் பல காரணங்களுக்காக வேண்டி, ஏதோ நம்மளை போட்டு வதக்கணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை. வரலாறுகளிலே எழுதுகிறார்கள், ஃபிரவுனுக்கு ஒரு நாள் கூட தலைவலி வந்தது கிடையாது, ஃபிரவுனுக்கு ஒரு நாள் கூட காய்ச்சல் வந்தது கிடையாது, ஃபிரவுனுக்கு அவனுடைய உடல் ரீதியான எந்த விதமான இடையூறுகளையும் அவன் வாழ்வில் அனுபவித்ததில்லை. அவனுக்கு தெரியாது அவ்வளவு சுகமான வாழ்க்கை. அவனுடைய அரண்மனையில் ஒரு நாள் கூட ஒரு பீங்கான் உடைந்தது கிடையாது. இப்படிப்பட்ட வாழ்வை தான் அல்லாஹ் ஃபிரவுனுக்கு கொடுத்திருந்தான். அவன் எவ்வளவு பெரிய ஆளு, அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான் எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்திருந்தான். தந்துவிட்டு ஃபிரவுனுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லுகிறான், நபியே உங்களுடைய கூட்டத்தார் மட்டும் சபலப்படாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் நாம் காஃபிர்களுடைய வீடுகளின் படிகளை எல்லாம் தங்கத்தினால் அலங்கரித்திருப்போம், அவர்களுடைய முகடுகளை எல்லாம் வெள்ளியினால் ஆக்கி தந்திருப்போம், ஆனால் உம் மக்களோ சபலப்பட்டு விடுவார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி நாம் அவர்களையும் இவர்களையும் சரிசமமாக வைத்திருக்கிறோம். விளங்குதுங்களா? அப்ப ஃபிரவுனுடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடுகளை நாம் பார்க்கும் போது உண்மையிலே அந்த ஒரு காரணத்தினால் தான் அவன் சொன்னான், ஆன ரப்புகுமுல் ஆலா, இதுவரை எனக்கு எந்த சோதனையும் வந்ததில்லை, நான் தான் உங்களுடைய இரட்சகன், ஆன ரப்புகுமுல் ஆலா, உயர்ந்த இரட்சகனாக உங்களிடத்திலே நான் இருக்கிறேன், நான் தான் உங்களை வாழ்விக்கிறேன், உங்களுக்கு மரணத்தை தருகிறேன் என்ற எண்ணம் அங்கே தோன்றியது. அப்ப சோதனைகள் என்பது வரும்போதெல்லாம் அல்லாஹு தஆலா திருக்குறானில் அழகாக சொல்லும் போது சொல்லுவான், அதாவது முஸ்லிம்களுடைய சோதனை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், அது ஹசனா, அது ஒரு அழகிய சோதனை, அது ஒரு அழகிய சோதனை. அது என்னங்க அழகிய சோதனை? நிறைய பேர் சொல்லும் போது சொல்லுவாங்க, அதாவது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கோட்டையிலே தங்கி இருக்கும் போது அரசருடைய மனைவியை நோடு நடந்த அந்த நிகழ்ச்சி, அந்த அரசருடைய மனைவி சஞ்சலப்பட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழுத்த வரலாறு, அவர்களுடைய சட்டை கிழிந்த வரலாறு, ஏதோ ஒரு காதல் காவியமாக திருக்குறானிலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறதே. நம்மால்களே சிலபோது என்ன இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா பேசுறானே, என்ன சுலைஹா வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழுத்தார்கள், இவங்க ஓடினாங்க, அது பின்னாடி ஜெயில தூக்கி போட்டாங்க, பொம்பளையெல்லாம் படத்திருக்கிறதுக்கு பதிலா கையெடுத்துக்கிட்டாங்க, இது என்ன காதல் காவியமா? அல்லாஹ் சொல்லுகிறான், அஹ்சனுல் கசஸ், அஹ்சனுல் கசஸ் நபியே, உலகத்திலே உள்ள வரலாறுகளில் எல்லாம் ஒரு அற்புதமான வரலாறை நான் இப்போது உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது எந்த வசனம்? இந்த வரலாறை சொல்லுவதற்கு ஆரம்பிக்கிற வசனம் இது, அஹ்சனுல் கசஸ் நபியே, உலக வரலாற்றில் அற்புதமாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வை உமக்கு நாம் சொல்லி காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாறு அங்கே வர்ணிக்கப்படுகிறது. அதனால சில செய்திகள் நமக்கு விளங்கும், சில செய்திகள் நமக்கு விளங்காது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் இங்கு சொல்லுகிறான், இப்தலா இப்ராஹிம் ரப்பு, இப்தலா என்ற வார்த்தைக்கு இம்தஹன என்ற அர்த்தத்தை கொடுக்கிறார்கள் எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் ஒட்டுமொத்தமாக, இப்னு கதீர், இமாம் குருத்துபி, இமாம் பைதாவி, அதே போன்ற எத்தனை முஃபஸ்ஸிரீன்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இப்தலா என்று சொன்னால் இம்தஹன, சோதித்தான் என்ற அர்த்தம், ஒருத்தரை எக்ஸாமின், ஒருத்தரை எக்ஸாம் பண்ணுவது. அப்ப நாம் இன்று பொதுவாக பரவலாக பார்க்கிற வார்த்தை என்னன்னா, அல்லாஹ் என்ன சோதிக்கிறான், அல்லாஹ் என்ன சோதிச்சுட்டான் இப்படிங்கிற வார்த்தையை பரவலாக கேட்போம். எதுக்கு? நமக்கு காசு வரல அப்படின்னு சொன்னான், நமக்கு பொருளாதாரம் வரல அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு வார்த்தை, அல்லாஹ் என்ன சோதிக்கிறான், அல்லாஹ் என்ன பாக்குறது இல்ல, அல்லாஹ் என்னைத்தான் என்ன பார்க்க போறானோ. நேத்து ஒருத்தர் சொல்லும் போது சொன்னாரு, அது எனக்கும் அல்லாவுக்கும் உள்ள டீலிங்கு, நான் எது போனாலும் நடக்காது, எனக்கும் அல்லாவுக்கும் உள்ள டீலிங்கு, நான் எதுக்கு போனாலும் நடக்காது. எவ்வளவு பெரிய ஒரு, அதாவது ஈமானையே அறுக்கிற ஒரு வார்த்தை அது, அனுமதியே கிடையாது இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம் மார்க்கத்தில் சொல்லுவதற்கு. அவன் ரப்பு, அவன் ஹாலிக், நாமெல்லாம் மஹ்லூக், அவன் நம்மை படைத்தவன், நாமெல்லாம் படைப்பினங்கள். அல்லாஹ் எந்த வழியை நமக்கு திறந்து விட்டிருக்கிறானோ அது பூரா நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த இடத்துல அழகாக முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், இமாம் இப்னு கஸீர் போன்றவர்கள் எழுதும் போது இது பல்வேறு விளக்கங்களை இந்த இடத்திலே இதற்கு தருகிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முஸ்லிமின் மீது, ஒரு முஸ்லிமின் மீது அவனுடைய இயற்கையான சில செய்திகளை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். ஒரு முஸ்லிமின் மீது அல்லாஹ் சில இயற்கையான நியதிகளை கடமையாக்கி வைத்திருக்கிறான். ஹதீஸ்களிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், அதாவது ஒரு முஸ்லிமினுடைய இயற்கை, அவனுடைய ஃபித்ரத் அமைந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, தாடி வைப்பது, தாடி வைப்பது, மீசையை கத்தரிப்பது, தாடி வைக்கிறது மீசையை கத்தரிக்கிறது, மீசையை கத்தரிக்கிறது, இது வந்து ஃபித்ரத்தில் உள்ளது. அதே மாதிரி கமுக்கட்டையிலையும் நம்முடைய அந்த அகக்கையில உள்ள அந்த முடிகளையும், நம்முடைய பிறப்பிருப்பில் உள்ள முடிகளையும் அதை நீக்குவது, அதை நீக்குவது, ஹத்னா செய்வது, ஹத்னா செய்வது, இந்த விஷயங்கள் எல்லாம் இது புகாரியில பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி ஆத்தன்டிக் புகாரி முஸ்லிம் மற்ற எல்லா ஹதீஸுகளையும் லிஹியாவை தாடிய வளர்க்கிறது, மீசையை கத்தரிப்பது, கத்தரிச்சு ஒழுங்காக அதை ஆக்குவது, அதே மாதிரி என்ன செய்யறது, தன்னுடைய எந்தெந்த முடிகள் எல்லாம் உடம்பிலே தேவையில்லையோ அந்த முடிகளை எடுப்பது, ஹத்னா செய்வது. இந்த காரியத்தை அடிப்படையாக வைத்து எழுதுகிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். இதை கொண்டு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். எதை? ஹதீஸ்களில் வருகிறது. இந்த அடிப்படையை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டார்கள். அப்ப அதுல அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். அல்லாஹ் சொன்னான் அதிலே அவர் வெற்றி அடைந்தார். இதுக்குரிய பிற்காரணங்களை வந்து முஃபஸ்ஸிரீன்கள் எழுதும் போது எழுதுகிறார்கள். அல்லாஹ் சோதனையை கொடுத்தாங்கிறதுல பலவிதமான கலர் இன்னும் நிறைய செய்திகள் அதிலே எழுதப்படுகிறது. அதாவது மாற்றார்களை இஸ்லாத்திற்கு அழைக்கிற அந்த பாதையில் அவர்கள் எவ்வளவு ஒரு தெளிவான ஒரு மார்க்கத்தினுடைய தந்தையாக இருந்தார்கள். அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது உள்ளதாக இந்த மார்க்கத்தை சொல்லுகிற அந்த ஹிக்மத்தில் அல்லாஹு நம்முடைய வரலாறிலே பதியப்படுகிறவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனாலதான் நம்ம தஷஹுத் ஓதும் போது என்னது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய கூட்டத்தாருக்கும் செய்தது மாதிரி யா அல்லாஹ் நீ ரஹ்மத்தை செய்வாயாக அப்படின்னு சொல்றோம். எப்படி அதே மாதிரி அப்ப அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு தனி ஒரு பகுதி. இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய வரலாறு திருக்குறான்ல இருக்கிறதே இன்ன இப்ராஹிம கான உம்மதன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா. என்ன அழகா அல்லாஹ் சொல்றான் இன்ன இப்ராஹிம கான உம்மதன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா. நிச்சயமாக இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு சமூகமாக இருந்தார். ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரை ஒரு தனி ஒரு மனிதரை திருக்குரான் சமூகமாக வர்ணிக்கிற ஒரு நிகழ்வு அங்கேதான் நிகழ்ந்து இருக்கிறது. இதை வைத்து சில ஃபிக்கு சட்டங்களை கூட எடுக்கிறார்கள். இந்த ஆயத்தை வைத்து சில ஃபிக்கு சட்டங்கள் எடுக்கப்படுகிறது. அப்ப இன்ன இப்ராஹிம காண உம்மத்தன் காணித்தா. இன்னொரு இடத்துல சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொருந்தி கொண்டு அவருடைய கூட்டத்தார்களையும் அல்லாஹுத்தாலா பொருந்தி கொண்டார் என்ற வசனமும் திருக்குரானிலே அதனுடைய அந்த வசனங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு சோதித்தேன் என்று சொல்லுகிறான். அப்ப இந்த இடத்துல வரும்போது சோதனைகள் பல விதங்களில் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்தை முதல்ல புரிஞ்சிட்டு சொல்றாங்க இப்திலா சோதனை. சோதனை அப்படிங்கிறது எல்லாருக்கும் உள்ளது. எப்படிங்க எல்லாருக்கும் உள்ளது. எனக்கு நோய் வராது, எனக்கு நல்ல காசு வரணும், எனக்கு இப்படி இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டுமல்ல, மனிதன் என்று பிறந்து விட்டால் அவன் சோதிக்கப்படுவதற்காக வேண்டியே பிறக்கிறான். அல்லாஹு தஆலா திருக்குறான்ல பல இடத்துல கேட்கும் போது கேட்கிறான் என்ன நீங்கள் முஸ்லீமாகி விட்டீர்கள் என்று சொல்லுவதற்காக வேண்டி உங்களை அப்படி விட்டுருவோமா, அவங்க நாங்க முஸ்லீம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்படி விட்டுருணும்னு ஆசைப்படுறாங்களா, அப்போதுதான் அதிகமாக சோதிப்போம். அந்த ஈமான்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பார்ப்போம். சஹாபாக்களுடைய வரலாறை அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லும் போது சொல்லுகிறான் சில கட்டத்தில் நம்முடைய சோதனைகள் அவர்களை இப்படி அடைந்தது. அந்த நேரத்திலே எதுன்னு பில்லாஹி துனூன், உண்மையிலே அந்த ஆயத்தை படிக்கும் போதெல்லாம் என்னுடைய மயிர்கால்கள் எல்லாம் சிலிர்த்து விடுகிறது. அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் சஹாபாக்கள் இப்படிப்பட்ட நிற்க ஒரு நிர்பந்த நிலை காக்கப்பட்டார்கள். எந்த நிலைக்கு அப்படின்னு சொன்னா யதுன்னூன பில்லாஹி துனூனா, அல்லாஹுவை பற்றி பலவிதமான சிந்தனைகள் மண்டையில ஓட ஆரம்பிச்சிருச்சு. இருக்கானா இல்லையா, என்ன நடந்துகிட்டு இருக்கு, உதவியே காணுமே, நம்ம வந்து எதுலதான் இருக்கோம், சத்தியத்துலதான் இருக்கமா, அல்லாஹுவினுடைய அந்த அன்புலதான் இருக்கமா. யதுன்னூன பில்லாஹி துனூன் هنالك بتلي المؤمنون وزلزلوا زلزالا شديدا. எப்படி சொல்றான் அல்லாஹ் அந்த ஆயத்தை அழகான ஆயத் هنالك بتلي المؤمنون, இப்படித்தான் மூமின்கள் சோதிக்கப்பட்டார்கள். ஹுனாலிக்கல் ஹுனாலிக்கபுத்துலியல் முஃமினூன் வ ஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா. லேஸ் மாசா அல்ல, அப்படி ஒரு ஆட்டு ஆட்டி எடுத்தோம், எடுத்து விட்டு நாம் அவர்களை மாணிக்கங்களாக ஆக்கினோம், நாம் அவர்களை முத்துகளாக ஆக்கினோம், நாம் அவர்களை ரோல் மாடல்களாக ஆக்கினோம், அவர்களை அப்படி நாம் நம்முடைய இதயத்திற்கு நம்முடைய கண்ணுக்கு பொருத்தமானவர்களாக இந்த உலகத்தில் ஆக்கிவிட்டோம். எதுக்கு பின்னாடி அப்போது எப்படி ஆடுமோ அப்படி ஆட்டப்பட்டார்கள் அவர்கள் எல்லாம். விளங்குதுங்களா அந்த வார்த்தையே. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான் அந்த மாதிரி நிலைமைகள் வருகிற போது சில சஹாபாக்களுடைய நிலைமை இருந்தது. அல்லாஹுவை பற்றியே பல்வேறு விதமான எண்ணங்களை எண்ணிட்டு கேட்டாங்க மத்தா நஸ்ருல்லா, யா ரசூலல்லாஹ் எப்போதுதான் அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு கிடைக்கும், எப்பதான் வரும், எந்த அளவுக்கு. இந்த வார்த்தை சஹாபாக்களுடைய வாயிலிருந்து வருமா என்று சில சஹாபாக்கள் மத்தா நஸ்ருல்லாஹ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், உங்களுடைய அடுத்த ஸ்டெப்ல அல்லாஹ்வினுடைய உதவி இருக்கிறது. அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், அல்லாஹ் அதை பார்ப்பதற்குத்தான் சோதிக்கிறான், அப்படி கைவிட்டுற மாட்டான். அல்லாஹ் சொல்றான் கைவிட்டுற மாட்டோம், அந்த அடுத்த ஸ்டெப்பை தூக்கி வைக்கிறானா பார்ப்போம். ஆ, காலை தூக்கி தான் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்முடைய உதவிகள் அங்கே கொட்டுவதற்கு நாம் காரணமாக ஆகிவிடுவோம், நாம் ரெடி ஆயிருவோம். என்ன ஒரு அது சொல்லிட்டு இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் எழுதும்போது எழுதுகிறார். நீண்ட ஆயத்து இது. இதற்கு ஒவ்வொரு தஃப்சீர் இமாம் இப்னு கஸீர் அவர்களே கிட்டத்தட்ட 5-6 பேஜில் இதுக்கு விளக்கம் எழுதியிருக்கார். அதே மாதிரி குர்துபி அவர்கள் தஃப்சீரே கபீரில் வேண்டவே வேண்டாம் பக்கம் கணக்கில் எழுதியிருக்காரு இதுக்கு விளக்கம். இது என்ன, இந்த ஆயத்தினுடைய பின்பகுதி என்ன, மிக ஒரு அற்புதமான ஒரு செய்தி. இதில் உள்ள ரூ, இதில் உள்ள அந்த என்ன சொல்றது, இதுல உள்ள அந்த சுளை என்ன அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு செய்தியை இந்த வசனம் நமக்கு கொண்டு வந்து தருகிறது. என்ன அப்படின்னு கேட்டா, சோதனை என்பதெல்லாம், சோதனை என்பதெல்லாம் எதை பொறுத்து அமைதுன்னா, அதனுடைய ஆக்கிபத், அதனுடைய முடிவை பொறுத்தே அமைகிறது. என்னங்க இந்த ஆயத்து நமக்கு சொல்லி தருகிற பாடம், அதிகபட்சமான முபஸ்ஸிரீன்கள் இந்த விஷயத்தில் அப்படியே ஒன்று கலந்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, சோதனைகள் எல்லாம் முடிவு செய்யப்படுவது அதனுடைய ஆக்கிபத்துகளை வைத்து, அதனுடைய முடிவுகளை வைத்து, ஆரம்பத்தை வைத்தல்ல. நாம் எந்த விதமாக ஃபினான்சியலி அல்லது சோசியலி அல்லது நம்முடைய பர்சனலி நாம் சோதிக்கப்படுகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் என்ன இப்படி பண்ணிட்டானே, அல்லாஹ் என்ன இப்படி சோதிக்கிறானே, அந்த இடத்தில் தான் நல்லாக பார்த்து கொண்டிருக்கிறான். அதுல ஒரு மனுஷன் ஸ்ட்ராங்கா இருந்தான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான் அத்தம் மகுன்ன, அவர் அதை நிறைவு செய்து விட்டார் என்ற அர்த்தம். அது சோதனை கிடையாது, அது அவருக்கு சாதனையாக மாறிவிடும். ஆனால் அந்த இடத்திலே அவன் மலம் தளர்ந்து விட்டான், அவன் இறைவனின் மீது அந்த கொண்டிருக்கிற தவக்கல் இல்லாமல் போகிறது என்று சொன்னால் அன்னைக்கே முடிஞ்சு. மார்க்கத்துல இஸ்லாத்துல தவக்கல் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வரையறையை மார்க்கம் வைத்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொல்லுவார்கள், அதாவது லவ் அன்னக்கும் தத்வக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி லருஸிக்தும் கமா துர்ஸக்கு தயிர் தகுது ஹிமாஸ் வ தரூஹ் பிதார் லவ் அன்னக்கும் தத்வக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி. நீங்கள் இறைவனை அறிவதாக அறிந்து, இறைவனை அறிவதாக அறிந்து அவனுடைய உண்மையான அந்த குதிரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவன் மீது உண்மையான நம்பிக்கை வைத்தீர்கள் என்று சொன்னால், லவ் அன்னக்கும் தத்வக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி லருஸிக்தும் கமா துர்ஸக்கு தயிர், பறவைகளுக்கு உணவளிக்கப்படுவது போன்று நீங்கள் உணவளிக்கப்படுவீர்கள். தகுது ஹிமாஸ் வ தரூ ஹபிதார், காலையிலே போகிற போது வெறும் வயிற்றோடு செல்லுகிறது, மாலையிலே திரும்புகிற போது வயிறு நிரம்பி திரும்புகிறது, வயிறு நிரம்பி திரும்புகிறது. அதே மாதிரி அதனால சும்மா வீட்டில் உட்காந்துக்கலாமா, ஒருத்தர் இந்த ஹதீஸ் சொன்ன உடனே சொன்னாரு, சும்மா வீட்டில் உட்காந்துக்கலாமா, அப்ப நாங்க பறவைக்கு சோறு கொடுக்குற மாதிரி அல்லாஹ் கொடுப்பானே. அந்த ஹதீஸ்ல தான் இந்த சமுதாயம் இப்படி கேட்கும்னு தெரிஞ்சு ரசூல்லா சொன்னாங்க, பறவை போகிறது, பறவை பறக்கிறது, விளங்குதுங்களா, வேலையை செஞ்சானா சோறு கிடைக்கும். நீ அதற்குரிய அந்த உன்னுடைய பகுதியிலிருந்து நடக்க வேண்டிய செய்திகள். ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், ஒரு கூட்டம் கியாமத்து நாளையில் எந்த விதமான கேள்வி கணக்கும் இன்றி சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள், 70,000 பேர். ஹதீஸ்ல வருது 70,000 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள். அவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, அவர்கள் லா யத்தையரூன் வலா யத்ருகூன், அவர்கள் ஓதி பார்த்திருக்க மாட்டார்கள், அவர்கள் ஓதி பார்த்திருக்க மாட்டாங்க, அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள், சகுனம் பார்க்க மாட்டாங்க. அல்லாஹுவின் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். ஓதி பார்த்திருக்க மாட்டாங்கன்னா என்னங்க அர்த்தம், அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார் இந்த ஹதீஸை படிச்சுட்டு, இந்த ஹதீஸை வச்சு நிறைய பேர் சொல்றாங்களே சொல்லிட்டு, ஓதி பார்க்க கூடாது, ஓதி பார்க்க கூடாதுன்னா அந்த ஆயத்துல் குர்சி ஓதி இல்ல குலு அல்லா சூரா குலு ரபில் ஃபலக் இதெல்லாம் அர்ருகி இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய அந்த அல்லாஹுவினுடைய வேதத்தை கொண்டு மருத்துவம், ஹீலிங் த்ரூ குர்ஆன், ஹீலிங் த்ரூ குர்ஆன், அதே கூடாது அப்படிங்கிறாங்களே. அப்ப அதுக்கு நம்முடைய முன்னோர்கள் தெளிவான விளக்கத்தை தருகிறார்கள், தெளிவான விளக்கத்தை தருகிறார்கள். ஓதி பார்க்கறது அப்படின்னா அது என்ன, ஓதி பார்க்கறதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாளில் எப்பெல்லாம் உடம்பு சரியில்லாம போதோ, குல்லுல்லாஹாது குலுத் பிரபில் ஃபலக் குலுத் பிரபின்னாஸ், குறிப்பாக குலுத் பிரபில் ஃபலக் குலுத் பிரபின்னாஸ் ஆயத்துல் குர்சி தங்களுடைய கைகளிலே தங்களுடைய முபாரக்கான கரத்திலே ஊதி உடம்பு முழுக்க தடவிக்குவாங்க, தங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு தடவி விடுவாங்க, இன்னும் சில கண்ணேறு குரிய அந்த வசனங்களையும் அதே மாதிரி அந்த துவாக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்து தங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு ஊதி தடவி விட்டாங்க, ஊதி தடவி விட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதல் முதலிலே கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க. எல்லாருக்கும் முன்னாடி. அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹதீஸ்ல தெளிவா வருது, முதல் முதலிலே சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய அந்த மனிதர் யார் அப்படின்னு கேட்டா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக சொர்க்கத்திற்குள்ளே நுழையக்கூடியது நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அப்புறம் அது தொடர்படியாக வருகிறது. ஒரு தடவை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், அந்த கேள்வி கணக்கெல்லாம் அந்த முடியக்கூடிய அந்த தருணத்தில் அவரவருடைய பட்டோலைகள் அவர்களுடைய கையிலே கொடுக்கப்படும். இவங்க என்ன வேலை பார்த்தாங்களோ அதுக்கு பூராம் எழுதி வைக்கப்பட்ட அந்த ஏடுகள் திருக்குறானிலே வருது. அதெல்லாம் ஒவ்வொரு மனிதருடைய கழுத்துல இருக்கும். அதை எடுத்து மலக்குமார்கள் கொடுப்பார்கள். யாரால் வலது கரத்திலே வாங்க முடிஞ்சதோ அவங்க பூரா சுவனவாதிகள். யாருனால அதை வாங்க முடியலையோ அவர்களுக்கு முதுகுக்கு பின்னாலோ இடது கடத்திலோ கொடுக்கப்படுபவர்கள் நரகவாதிகளாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை என்னுடைய தோழரான உமர் தான் முதலிலே வாங்குவார். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அவர் என்னது செல்ஃப், ஆமா, அவங்களுடைய லிஸ்ட் யாருக்கு முதல்ல கொடுக்கப்படும்னா உமர் ரலியல்லாஹு தஆலா. என்ன நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கு இதை சொன்ன உடனே அந்த மஜ்லிஸ்ல என்ன நடந்திருக்கும், யார சொல்ல அபூபக்கர் என்ன ஆவாங்கன்னு கேட்டாங்க. அப்ப அபூபக்கர் எல்லாத்துலயும் முன்னிறுத்தப்படக்கூடிய ஒரு மனிதர். அப்ப அபூபக்கர் யார சொல்லா அப்படின்னு கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் கேள்வி கணக்கின்றி சுவனத்திலே நுழையக்கூடிய அந்த கூட்டத்தோடு சேர்ந்து உள்ள போயிடுவார். அதனால முதல் முதலிலே ஓலை கொடுக்கப்படுவது இவங்களுக்கு தான், இதிலிருந்து ஆரம்பிக்கக்கூடியது அடுத்த நிலைமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவாகி இருக்கிறது. இப்ப இந்த சோதனைகள் எல்லாம் இந்த ஆயத்து நமக்கு சொல்லித்தருகிற பாடம், சோதனைகள் எல்லாம் எல்லாருக்கும் சோதனை உண்டு, கொஞ்ச நஞ்சம் சோதனை இல்லை. ஒரு MBBS படிக்கிற மாணவருக்கு கேள்விகள் எவ்வளவு டஃப்பாக இருக்கிறதோ அதே மாதிரி அவருக்கு ரிசல்ட்டும் அவ்வளவு வேல்யூபிளாக இருக்கும். ஒரு பிகாம் படிக்கிற மாணவருக்கு கேள்வி எப்படி இருக்கிறதோ அவருடைய ரிசல்ட் அவருடைய தகுந்த மாதிரி. அதனால ஒவ்வொரு எல்லா மனிதர்களும் சோதிக்கப்படுவார். இந்த சோதனையினுடைய முடிவு எதை கொண்டு ஆகும் என்று சொன்னால், சோதனைகளின் முடிவு எதை கொண்டு ஆகும் என்று சொன்னால், அந்த சோதனையிலே இவருடைய கடைசி நிலைமை எப்படி இருந்தது அதை கொண்டுதான் அல்லாஹு தாலா அந்த சோதனையை முடித்து வைப்பான். அதுல பதறி அல்லாஹுவின் மீதே கேள்விகளை கேட்க ஆரம்பித்தான் என்று சொன்னால் அது கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையாக ஆகிவிடும். அல்லது அதை பொருந்தி கொண்டு அதனோடு சேர்ந்து வாழ்ந்து அல்லாஹுவினிடத்திலே அதற்கு என்ன நம்ம மேல சொன்ன மாதிரி அவர்கள் வந்து சகுனம் பார்க்க மாட்டார்கள், அலா ரப்பிஹிமே தவக்கலூன், அல்லாஹுவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்த தவக்கல் வைத்த மனிதராக இருப்பார்கள் என்று சொன்னார்களே, அந்த அடிப்படையில இருந்தோம் என்று சொன்னால் அந்த சோதனைகளுடைய முடிவுகள் எல்லாம் சாதனைகளாக மாறிவிடும். இன்னும் இந்த ஆயத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய கரு நிறைய போகுது. இன்னைக்கு உள்ள இந்த நாளையில் நான் இந்த இடத்துல சொல்ல வந்தது என்ன அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது ஒரு மனிதருடைய வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு அடுத்த காலம் சஹாபாக்களுடைய காலம், அந்த சஹாபாக்களுடைய காலத்திற்கு அடுத்த காலம் தாபியின்களுடைய காலம். அந்த தாபியின்களுடைய காலத்தில் ஒருவர் பிறக்கிறார், அந்த தாபியின்களுடைய காலத்தில் ஒருவர் பிறக்கிறார். அந்த காலத்தில் அவர் பிறந்த நேரத்தில் எல்லாம் அது உமையாக்களுடைய ஆட்சி காலம். அது உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் அதிகபட்சமாக அரபுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட காலம். எத்துறையை எடுத்துக்கொண்டாலும் கூட அரபுகள் தான் அங்கே கோலோச்சி கொண்டிருப்பார்கள். காலம் மாறுகிறது, அப்பாசியாக்களுடைய காலம் பிறக்கிறது. வரலாறு மார்க்கத்தில் நம்முடைய நிலைப்பாடுகள், நம்முடைய சின்ன புள்ளத்தனங்கள், தெரிஞ்சுக்காத சில காரணத்தினால் நாம் கொள்ளுகிற குறை ரீதியான அறிவுகள் அதற்கு விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அப்ப அப்பாசியாக்களுடைய காட்சி காலம் அங்கே ஆரம்பிக்கிறது. மார்க்கம், இந்த இஸ்லாத்தை ஏற்றவர்கள் உலகத்தினுடைய பல பகுதிகளில் விரிந்து பறந்து கிடக்கிற ஒரு நிலைமை அது. அந்த காலத்திலே இந்த அரபு கோத்தரத்தார் தான் எல்லாம் என்ற நிலை மாறி எல்லா நாடுகளிலும் இல்ம் பரவி நிற்கிறது, அறிவு எல்லா இடத்திலும் கோலை வச்சு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலம். அந்த காலத்திலே ஒரு மனிதர் பிறந்தார். அந்த காலத்திலே தன்னுடைய வாழ்நாளையில் இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ்வினுடைய வேதத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி பல்வேறு சிரமங்களை எடுத்துக்கொண்டு பல இடங்களிலே அவர் போய் அல்லாஹ்வினுடைய வேதத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகளையும் தேடி கற்றார். தேடி கற்று. அந்த நேரத்திலே ஒரு நிகரில்லாத ஒரு இமாமாக, நிகரில்லாத ஒரு தலைவராக அந்த நேரத்திலே அவர் அவதரிக்கிறார், அந்த நேரத்திலே இருக்கிறார். அவரிடத்தில் இருந்து அரபுகள் எல்லாம் இல்மை எடுக்கிறார்கள். அவரிடத்தில் இருந்து அரபுகள் எல்லாம் இல்மை எடுக்குகிற சூழ்நிலை. அவரிடத்தில் இருந்து அரபுகள் கல்வி பயிர்கிற சூழ்நிலை. அவர் சஹாபியை நேரடியாக பார்த்தவர், சஹாபாக்களை நேரடியாக பார்த்து அவர்கள் மூலமாக கல்விகளை கற்று அந்த துறையிலே தேறி விற்பன்னராக ஆகி அரபுகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி தருகிற ஒரு நிலைமையை அடைந்து தன்னுடைய வாழ்நாளின் பெரும்பகுதியை இந்த மார்க்கத்தை பரப்புவதிலும், அல்லாஹுவினுடைய வேதத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதிலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதிலும், அதனுடைய கருவாக இருக்கிற, அதனுடைய சுளையாக இருக்கிற, அதனுடைய உள்ளே பொதிந்திருக்கிற அந்த கருத்துக்களை எல்லாம் மக்கள் மன்றத்திலே வைத்து, அத்துறை பேராலும் சஹாபாக்கள் தாபியின்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிகரற்ற ஒரு மனிதராக திகழ்ந்து தன்னுடைய இல்முக்கு ஒரு முத்திரை நாக இந்த உலகத்திலே கொண்டு வந்தார்கள். கிட்டத்தட்ட அவருடைய மாணவர்கள் உலகத்தினுடைய எத்தனையோ பகுதிகளுக்கு போய் இந்த மார்க்கத்தை சுமந்து சென்று இதனுடைய சேவையை புரிந்தார்கள். அவர்கள் அந்த நாம் யாரை குறிப்பிடுகிறோமோ அந்த மனிதர் கிட்டத்தட்ட 4000 பேரிடத்திலே கல்வியை பயின்றார்கள். இந்த ஹதீசு கலையை தேடி தெரிந்து அதிலே மிகவும் ஒரு தனித்திறமை பெற்று உலகத்திலே இதுவரை வந்த எந்த அறிஞராக இருந்தாலும் சரி அவருடைய அறிவுக்கு முன்னால் மண்டியிடுகிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி வைத்தார். அவர் யார் என்று கேட்டால் அவர்தான் அபு ஹனீஃபத்துன் நுஅமான். இன்றைக்கு ஹனீஃபா என்று அபு ஹனீஃபா என்று அழைக்கப்படுகிற இந்த ஹனஃபி மதுஹப் அதனுடைய ஆரம்ப கர்த்தாவாக இருக்கிற இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் அரபும் சரி அஜமும் சரி, அரபிகளும் சரி அரபி அல்லாதவர்களும் சரி, அவருடைய இல்மை கண்டு வியந்து நின்றார்கள். இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் படிச்சுட்டோங்கிறதுக்காக வேண்டிய அபு ஹனீஃபாக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு சில பேர் நாம் நினைக்கிறோம். அவருடைய வரலாறுகள் படிக்கப்பட வேண்டிய வரலாறு. இமாம் அவுசாயி என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய மேதை அந்த காலத்திலே இருந்தவர்கள் அபு ஹனீஃபா அவர்களுடைய அந்த சில அவர்களுடைய சட்ட கருத்துக்களை கேட்டுவிட்டு அவர் சொன்னார், என்ன என்றால் பேசிக்கிட்டு தெரிகிறார் யார அவர்கள் சொல்லுகிறார்கள், வரலாற்று புத்தகங்கள் பதிவு செய்கிறது, என்ன இவர் இப்படி ஒரு கருத்து சட்டத்தை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது ஒரு டிஸ்அப்பாயின்மெண்ட், அவர் மீது ஒரு இவர் ஒரு என்னாலும் தெரியலையே. ஒரு முறை அவர் மக்கா ஹஜ்ஜுக்கு செல்லுகிற ஒரு சூழ்நிலை, அவுசாயி அவர்கள் ஹஜ்ஜுக்கு போறார். அங்க இமாம் அபு ஹனீஃபா அவர்களை நேரடியாக சந்திக்கிறார். அவர்களிடத்திலே சில கேள்விகளை கேட்டு சில வாத பிரதிவாதங்கள் நடக்கிறது. நடந்த உடனே வெளியே வந்து இமாம் அவுசாயி அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹுவினிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன். எந்த ஒரு மனிதரை பற்றி நான் தவறான கருத்தை பேசிவிட்டேன் என்று நான் தினம் தினம் அல்லாஹுவினிடத்திலே அழுகிறேன். அல்லாஹுவினுடைய வேதத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளும் தன்னிகரற்ற ஒரு ஆற்றலை அந்த மனிதர் கொண்டிருக்கிறார். அவர் கொண்டிருக்கிற அந்த அகமிய ஞானங்கள், அந்த எந்த துறையை எடுத்தாலும் கூட அதிலே அல்லாஹுவினுடைய வேதத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளையும் முற்படுத்துகிற அவருடைய பாணி உண்மையிலே அவருக்கு முன்னால் என்னை மண்டியிட வைத்து விட்டது. யார் சொன்னது? உலக மக்களே போற்றுகிற அவுசாயி என்று சொன்ன ஒரு மிகப்பெரிய இமாம் அவர்கள். இதுவரைக்கும் எந்த இமாமாக இருந்தாலும் சரி உலகத்திலே தோன்றியவர்கள் எல்லாம் இமாம் அபு ஹனீஃபா அவர்களுடைய முனாபரா என்று சொல்லுகிற அந்த இந்த வேதத்தையும் ஆயத்துகளையும் ஆய்ந்து எடுக்கிற அந்த அறிவுக்கு முன்னால் அத்தனை பேரும், இமாம் ஷாஃபியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இமாம் அஹமது பின் ஹம்பலாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒவ்வொரு இமாம்களும் அவர்களுக்கு உண்டான் மடிகின்றார்கள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 4 மதுகபு தான். இந்த உலகத்திலே நமக்கு தெரிஞ்ச 4 இமாம்கள், இதில்லாத்த இன்னும் கிட்டத்தட்ட 20-30 இமாம்கள். இமாம் தாவூது தாஹிரி என்ற ஒரு இமாம் வந்தாங்க, இமாம் இபாதி என்று சொல்லுகிற ஒரு மதுகப், இதே மாதிரி எத்தனையோ மதுகபுகள். ஆனால் உலகத்திலே உயிரோட்டமான அந்த இருந்து இருக்கக்கூடிய மதுகபுகள் 4 தான். இன்றைய தினத்திலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதில் எல்லாத்தையும் விட எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஆச்சரியப்படுகிற ஒரு செய்தி என்னன்னா, இமாம் அபு ஹனீஃபா அவர்களுடைய இல்மை பற்றி என்ன, அவர்களுடைய அவர்கள் அந்த சட்டத்தை எடுக்கிற அந்த செய்தியை போட்டுட்டு எழுதுறாங்க என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி இஜிமாவான ஹதீஸ், எந்த ஹதீஸிலே முத்தஃபிக் அலை எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்களோ அந்த ஹதீஸை மட்டும்தான் எடுப்பாங்க, மற்ற எல்லா ஹதீஸையும் விட்டுருவாங்க. எந்த ஹதீஸுக்கும் பக்கத்துல கூட போக மாட்டாங்க. ஒரு கருத்து வருகிறது, இதுல எதையுமே எடுக்க முடியாது இதுல எதுவுமே நமக்கு இந்த விஷயத்துல கிடைக்கலன்னா, தஈஃபான ஹதீஸ் இருந்தாலும் கூட நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளைத்தான் எடுப்பார்களே ஒழிய சொந்த கருத்தை ஒரு காலத்திலும் பிரயோகித்து விட மாட்டார்கள். அதுல வந்து நிறைய பேர் டிஸ்பியூட் ஆகிற விஷயம், 40 வருஷமாக தன்னுடைய இஷாவுக்கு செய்த ஒழுவோடு அவர் சுபுகை தொழுதார். நிறைய பேர் டிஸ்பியூட் ஆகிற விஷயம், இன்னைக்கு நமக்கு அது என்னமோ பெரிய பாரதூரமான ஒரு விஷயமாக தெரியலாம், அவர்களுக்கு இருந்த தக்குவா எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். இப்படி ஒரு அறிஞரை காண கிடைக்காது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது அச்சம் கொண்டவர்களாக, சும்மா விளையாட்டுத்தனமாலாம் இல்லை, நம்மள மாதிரி இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு நாளைக்கு ஒன்று பேசுறது. இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளையில் எந்த ஒரு சட்டத்தை சொல்லுவதாக இருந்தாலும் கூட முழுசா இறங்கி ஆயத்து ஹதீஸ் எல்லாம் தேடி பார்த்துட்டு ஒன்னுல நின்ட்டார் ஒன்னுல நின்ட்டார்னா நின்ட்டார் முடிஞ்சு. அதுக்கு மேல அதுக்கு இன்னொரு தடவை ரிவ்யூ பண்ணணும் இந்த சட்டத்தை தேவையே இருக்காது, ஏன்னா அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. ரெண்டாவது ஒரு செய்தி, அவர்கள் சொல்லுகிற செய்திகள் எல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளுக்கு பொருத்தமானதாக இருக்குமே தவிர உலகாதாயம் உள்ளதாக இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டா, இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் கிட்டத்தட்ட 200,000 அவருக்கு இருந்த சொத்து மதிப்பு 200. அவருடைய தகப்பனார் ஒரு ஜவுளி வியாபாரி, அவர் தகப்பனார். அதே மாதிரி இமாம் அபு ஹனீஃபா அவர்களும் ஒரு ஜவுளி வியாபாரி, கடைசி காலம் வரை புதாத்தினுடைய பொறுப்பை ஏற்கவில்லை, அதனால ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. காதியாக நியமிக்கப்பட்டு அதை மறுத்த காரணத்திற்காக வேண்டி ஜெயிலிலே போடப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார். எனக்கு அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க. ஏன் ஒதுங்கினாங்க? காரணம் எழுதும் போது எழுதுகிறார்கள், தன்னுடைய சொந்த காசுல சம்பாரிச்சு தன்னுடைய மாணவர்களுக்கும் அதிலிருந்து உணவை கொடுத்து அதன் மூலமாக பல மாணவர்களை இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் உருவாக்கினார்கள். இரண்டாவது காலமோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருக்கமான காலம், அவர்கள் பிறந்தது 80வது நூற்றாண்டில் அவர்கள் பிறந்தது. இதெல்லாம் தெரியாததுனால தான் நம்ம பாட்டுக்கு என்ன செய்யறோம், என்ன புகாரில இருக்கா முஸ்லீம்ல, புகாரி வர்றார் எத்தனையோ நூற்றாண்டுக்கு பின்னால், புகாரி இமாம் அபு ஹனீஃபா அவர்களுடைய மாணவர்களின் மாணவர்களின் மாணவர். புகாரி என்னைக்கு வர்றாங்க, இமாம் அபு ஹனீஃபாவினுடைய மாணவர்களின் மாணவர்களின் மாணவர்கள் போயிட்டாங்க. இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் சஹாபிக்கு பின் வந்தவர்கள், அனஸ் இப்னு மாலிக் அவர்களை நேரடியாக பார்த்தவர்கள், அதனால இவர் சஹாபியா இது தாபியாக ஆனார். எவர் ஒருவர் சஹாபியை நேரடியாக கண்டு அவரோடு சொஹபத்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு தாபி என்று மார்க்கத்திலே சொல்லப்படும். அந்த அந்தஸ்தை அடைந்தவர்கள் தான் இமாம் அபு ஹனீஃபா. நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இந்த சின்ன புள்ளத்தனமா ஏதாவது ஒரு வார்த்தைகளை அந்த இமாம்கள் பேரில் நாம் சொல்லிவிடக்கூடாது. 20,000 அந்த பொற்காசுகள் வந்த பின்னாலும் கூட திர்ஹம் தினார் அவருக்கு கிடைச்சிச்சு, அதை தன்னுடைய சொந்த அது பிசினஸுக்கு போக மீதி உள்ளதை எல்லாம் இந்த மார்க்கத்திற்கென்றே செலவழித்தார்கள். யாரெல்லாம் வர்றாங்களோ வீட்டுல கூட்டி உட்கார வச்சு அல்லாஹ்வினுடைய வேதத்தையும் ஹதீஸுகளையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு உணவும் கொடுத்து அவர்களுக்கு சாப்பாடும் கொடுத்து அவங்க குடும்பத்துக்கும் சோறு போட்டாங்க. அப்படியே வருது வரலாறு. அதனால யாரை பற்றியும் கேவலமாக இதாக கருதுவதல்ல. நம்மள்ட்ட சில பேர் கேட்கலாம், அப்ப ஹதீஸ் இமாம் புகாரிக்கு உள்ள அந்த ஹதீஸுகளில் அவர் நிறைய கருத்தோடு முரண்படுகிறார், அந்த செய்திகள் எல்லாம் அவருக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். இன்னைக்கு சில பேர் சொல்ற கருத்து என்ன, இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் ஏன் முரண்படுகிறார் என்று சொன்னால் புகாரில உள்ள ஹதீஸுக்கெல்லாம் மாத்தமா வேற ஒரு ஹதீஸ் அவர் இதுல போறார், லயீஃபான ஹதீஸுகளை எடுத்துக்கொள்கிறார். ஏங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், லயீஃப் என்று சொன்னது எப்போது வந்தது, காலத்தை புரியாததனால் ஏற்பட்ட குழப்பங்கள் இது. நான் இதை இன்னைக்கு ஏன் ஆரம்பிக்கிறேன்னா, இந்த வகுப்புகள் இனி தொடருமா அப்படிங்கிறது தெரியாது. இந்த வகுப்புகள் இன்ஷால்லா பர்மிஷன் வாங்கணும், தொடரும் அல்ல அதுக்குரிய. இருந்தாலும் கூட நம்முடைய இந்த சகோதரர்களுடைய அந்த நிலைமைகள் என்னை உறுத்தியது. நம்ம வந்து எனக்கு மதுகப் வேணாம் அப்படின்னு யாரும் சொல்லலாம், நம் அவர்களை போய் நாம் கையை பிடித்து இழுப்பதல்ல. நீங்க படிங்க, நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைங்க, லா மதுகவி. ஆனா யார் யார் எந்த கட்டத்தில் வாழ்ந்தார்கள், அவர்களால் இந்த சமுதாயம் அடைந்த பிரயோஜனங்கள் என்ன. இமாம் அபு ஹனீஃபா 80 பிறந்தவர்கள், இமாம் புகாரி எத்தனையோ நூற்றாண்டுக்கு பின்னாடி வரார். அப்ப இதற்கு இடையில வந்த அந்த செயின் இருக்கிறது, ஹதீஸுடைய செயின்ல ஒரு பொய்யர் வந்திருந்தாலும் கூட அந்த ஹதீஸ் லயீஃபாக ஆக்கப்படும். இப்போது நான் கேட்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள்கிட்டேந்து நேரடியாக ஒரு கருத்தை எடுத்த அது சரியாக இருக்குமா, அல்லது இமாம் புகாரிக்கு இடையில 10 வந்து அதுல எவனாவது அவன் குழப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி புகாரி அதை ஒதுக்குத்தல்னாங்கிற வரலாறு புரிகிறதா? அதனால இமாம் அபு ஹனீஃபாவை புரிஞ்சுக்கிட்டு நிக்கணும்னு நான் சொல்லல. நம்முடைய ஆராய்ச்சிகள் நீண்டதாக, நம்முடைய பார்வைகள் பெரியானதாக, நமக்கு இமாம் அபு ஹனி இமாம் இமாம் புகாரி அவர்களை குறை சொல்லும் முகமாக சொல்லவில்லை. அவர் ஒரு பெரிய முத்தகி. யாருடைய ஸ்டூடெண்ட்? இமாம் அபு ஹனீஃபாவினுடைய ஸ்டூடெண்ட். அவங்க சாதாரண ஒரு ஆய ஒரு ஹதீஸை கொண்டு வருவதற்கு ஒது செய்து 2 ரக்காயத்து தொழுது அல்லாஹ்வினிடத்திலே மன்றாடி இதை நான் சொல்லிடட்டுமா அப்படின்னு அதுக்கு பின்னாடி தன்னுடைய தொகுப்பை தொகுத்தவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் புகாரி காலமே அப்படி இருந்தது என்று சொன்னால் எந்த காலத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன எழூனகும் சும்மல்லதீன எழூனகும், இந்த உலகத்திலே பிளஸ்டு இறைவனால் அது அனுக்கிரகம் இறக்கப்பட்ட காலம், என் காலம், பொற்காலம், எனக்கு அடுத்த காலம், அதற்கு அடுத்த காலம் என்று அபு ஹனீஃபாவினுடைய காலத்தையும் உள்ள சேர்த்து சொன்னாலோ, அந்த இமாம போய் இமாம் அபு ஹனீஃபா மாதிரியே இமாம் ஷாஃபி அவர்கள் மிகப்பெரிய திறமையான மேதை, அவர்களுடைய இல்முக்கு முன்னால் மண்டியிட வேண்டும் உலகம், அவ்வளவு பெரிய அப்படியே அல்லாஹ்வினுடைய வேதத்தை பயந்து அஞ்சு கரைத்து குடித்த மனிதர்கள் அவர்கள். சாதாரணமா இல்ல, விளையாட்டுத்தனமான காரியம் இல்ல. இமாம் இமாம் ஷாஃபி அவர்கள் போய் ஒரு தடவை கேட்கிறாங்க, ஷக்கௌது இலா வகீ இன் சூ அஹிஃபுதி, ஒரு பெரிய அவர் என்ன போயிட்டும் கூட ஒரு பெரிய கவிஞர் அவர்கள் அவங்க சொன்னாங்க, ஷக்கௌது இலா வகீ இன் சூ அஹிஃபுதி ஃபர்ஷதனி இலா தர்கில் மஆசி ஃபர்ஷதனி இலா தர்கில் மஆசி இன்னல் இல்ம நூரும் இன்னல் இல்ம நூரும் மின் நூரில்லாஹி லா யுதாலில் ஆசி. என்ன அழகானது ஷக்கௌத்து, என்னுடைய உஸ்தாதாக இருந்த வக்கீ அவர்களிடத்திலே போய் நான் சொன்னேன், நான் மனப்பாடம் எடுகிற சில செய்திகள் எனக்கு நிக்கம் இருக்கிறது, சூ அஹிஃபுதி, சிலது சில நேரத்தில் மறந்து போகுது அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஷதனி இலா தர்கில் மஆசி. அவங்க சொல்றாங்க, என்னுடைய உஸ்தாத் வக்கீ சொன்னார், நீ பாவத்தை விட்டு விடுப்பா, எந்த வகையிலையாவது உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதா கண்ணு கால் ஏதா தெரிஞ்சுன்னா அந்த பாவத்தை தேடி பிடித்து நீ விட்டு இன்னல் இல்ம நூறுன், அல்லாஹ்வினுடைய வேதத்தினுடைய வார்த்தைகள் இருக்கிறதே அது ஒரு ஒளி, லா யுதாலில் ஆசி, அதை அல்லாஹ் ஒரு காலத்திலும் பாவிக்கு கொடுக்க மாட்டான். என்னங்க வார்த்தை, என்ன வார்த்தை! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விளையாட்டுக்கல்ல, இன்னல் இல்ம தீனுன், இன்னல் இல்ம தீனுன், உங்களுடைய மார்க்கம் இருக்கிறதே, உங்களுடைய அதாவது அறிவு இருக்கிறதே, அது ஒரு மார்க்கம், அது ஒரு வழி. ஃபல்யந்துர் அஹதுக்கும் அம்மன் தஹுதூன தீனக்கும், நீங்கள் யாரிடத்திலிருந்து உங்களுடைய மார்க்கத்தை வழியை எடுக்கிறீர்கள் என்பதை பாருங்க, கொஞ்சம் கண்ணை திறந்து. இல்லைன்னா எதுக்கு ரிஜால்களுடைய ஃபன்னு வர வேண்டும், இல்லைன்னா அந்த ஜரகு தகதியில் என்று சொல்லுகிற ஒரு மனிதனை அப்படி வெட்டி போட்டு சஹாபாக்களுக்கு பின்னாடி வந்த மனிதர்களை எல்லாம் அப்படி குடைஞ்சு நோண்டி நொங்கு எடுத்தவங்கள அவர் நடந்தாரா, நின்னாரா, பார்த்தாரா, உட்கார்ந்தாரா, வாழ்க்கையில ஒரு தடவை போய் சொன்னாரா என்றெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? உங்களுடைய இல்மை நீங்கள் யாரிடத்திலிருந்து எடுக்கிறீர்கள் என்பதை பாருங்கள் சகோதரர்களே. அதனால நம்ம இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 6 காலங்கள் இந்த பள்ளியிலே நடந்துச்சு, எத்தனையோ விதமான செய்திகளை நடுநிலைமையான அமைப்போடு நாம் தெரிந்து கொண்டோம். எந்த பக்கமும் சாய்வில்லாமல், எந்த பக்கமும் சாய்வில்லாமல் நாம் தெரிந்து கொண்டோம். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே எங்கிருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, இந்த இதே அந்த பாதையில போக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யாரிடத்திலையும் போய் டமா டுமார் அந்த சைடு சாயிறது இந்த சைடு இருக்கவே கூடாது. நாம் இங்கே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் இதை முடிச்சுக்கிறேன். அதாவது இந்த இடத்துல நாம் சொல்லியிருக்கோம், அதாவது இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தில் பெருசாக சொல்லப்படக்கூடிய செய்திகள், கபூருக்கு போறான், ஜியாரத் பண்றான், பல தடவைகள் நான் சொல்லி இருக்கிறேன், கபூர்ஜியாக அங்கே போய் சஜதா செய்வது மார்க்கத்தில் கடுமையாக கடுமையாக அங்கீகரிக்கப்படாத ஒரு செய்தி. இது யாராவது இந்த சைடு சாய்மான் அடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னா பின்னாடி போயிடாதிய, எக்காலமாக இருந்தாலும் சரி பின்னாடி போயிடாதிய. இன்னும் சில பேர் தர்காவுக்கே போவாத மோன அப்படின்னு தெரியுமா, அங்கேயும் போவாத. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு மாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி நஹைத்துக்கும் மன் ஜியாரத்துல் குபூர், நான் உங்களுக்கு கபூருக்கு போறதை தடுத்து வச்சிருந்தேன், ஃபசூருஹா, நீங்கள் அங்கே போங்க, இன்னஹா துதக்கிருக்குமுல் ஆஹிரா, அது மறுமையை நினைவுபடுத்தும். இதைத்தான் அன்னைக்கு சொல்லும் போதும் சொன்னேன், எந்த இடம் மறுமையை நினைவுபடுத்துமோ, எந்த இடம் மறுமையை நினைவுபடுத்துமோ அதுதான் போறதுக்கு தகுதியான இடம். நம்ம போட்டு பார்த்துக்க வேண்டியதுதான். எல்லா இடத்துலையும் நபி சொல்லிட்டாங்க, நீங்க உங்களை தூக்கி பாருங்க, இங்க போனா எனக்கு மறுமை நினைவுலாம் வராது, வேற ஏதாவது ஜிலேபி சாப்பிடலான்னு என்ன வந்துச்சுன்னா, யூ ஆர் நாட் பர்மிட்டட், யூ ஆர் நாட் அலவுட் டு கோ. கொடுக்கவே இந்த ஹதீஸினுடைய மிஸ்தாக் என்னிடத்திலே வர வேண்டும். சும்மா அவர் சொன்னார் இவர் சொன்னார் எவர் சொன்னாலும் சரி, அல்லாஹ்வினிடத்திலே அணுகாலமும் கேட்க வேண்டும். சத்தியத்தை சத்தியமாக விளங்கி என் வாழ்க்கையில் போறதுக்கு நசீப கொடு, அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதை விட்டு தூரமா போயிடணும். இந்த பாதை எங்களுக்கு தெளிவாக காட்டப்பட வேண்டும். இவருக்கு பின்னாடி அவருக்கு பின்னாடி அவர் சொன்னார் இவர் சொன்னார், நமக்கு நம்முடைய நபி சொன்னார்கள், இந்த ஸ்ட்ராங் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில் என்றைக்கும் நாம் லாலாலத்தில் போயிட மாட்டோம், நேர்வழி இழந்து விட மாட்டோம், எல்லாத்திலையும் ரப்பிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு உருவாக்கி கொடுப்பான். அந்த விதமான மனோநிலைகளை அல்லாஹ் நமக்கு உருவாக்கி கொடுப்பான். இன்னைக்கு ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு தெரியுறாங்க, எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு உள்ள பெரிய பிரச்சனைகள். நான் அதனால சொல்றது, இவர் நல்லா சொல்றார் அவர் நல்லா சொல்றார் அல்ல, நீங்க எந்த மனிதரிடத்திலிருந்து எடுக்கிறீர்களோ அதுக்கு முன்னாடி அந்த மனுஷரையும் கொஞ்சம் பாத்துக்குங்க. இவருடைய நிலைப்பாடு இதற்கு முன்னே எப்படி இருந்துச்சு, இன்னைக்குள்ள ஜரகு தகுதி, இன்னைக்குள்ள ரிஜால்களுடைய ஃபன், இன்னைக்குள்ளே மனிதர்களுடைய ஆராய்ந்து பார்க்கிற ஃபன் என்ன, அந்த மனிதருடைய இதுவரையும் எல்லாரும் நம்பப்பட்ட செய்திகள், உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட செய்திகளைத்தான் இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பயப்படுறாரா, வெளிப்படையில உள்ரங்கத்துல இவர் எப்படி இருக்கார், எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னா, அடுத்து அல்லாட்ட கையை பிரிச்சிட வேண்டியது, யாரெல்லாம் சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதன் வழியில போறதுக்கு இப்படி உன்னை கேட்டேன், நீ வழியை காட்டு. அது ஒரு மனுஷன் இப்படி தேடின பிறகும் கூட அல்லாஹ் ஒரு காலமும் அவனை லவலாத்துல விட்டுற மாட்டான். அதனாலதான் தமிழ் இஸ்லாமிக் சைட்ல நாம் அவற்றை முதல்ல சொன்னது, இந்த ஹதீஸை இந்த துவாவை மோட்டாவா போடுங்க, இந்த துவாவை ஆப்ஜெக்டிவா போடுங்க, ஒவ்வொரு முஸ்லிமினுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய செய்தியா போடுங்க, ஒவ்வொரு நேரமும் கேளுங்க, யாரெல்லாம் என்னுடைய பாதை சத்திய பாதையாக இருக்க வேண்டும், அதுல போகணும்னா எந்த வகையிலையும் அசத்தியம் உள்ளே போந்துடக்கூடாது, இவர் அவர் அந்த புக்கு இந்த எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் போகிற பாதைகள் சத்திய பாதையாக இருக்க வேண்டும். என்ன கேள்வி கணக்கு அப்படிங்கிறது, அன்னைக்கே நம்முடைய ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது மாதிரி பல விதங்களில் உண்டு கேள்வி கணக்கு, பல விதங்கள். நம்ம அடிக்கடி நம்ம இப்ப சொல்ற செய்தி ஏன் ஜெருத்து, மார்க்கம் ஒண்ணு தானே, ஏழு பேர் ஏழு விதமா சொல்றேன், நமக்கு பல பேர் என்னிடத்திலே நாலஞ்சு பேர் வந்து கேட்டிருக்கான், ஒரே மார்க்கம் ஒரே ரசூல் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இப்படியே இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அது இல்லை. என்ன மார்க்கம் சொல்லி தருகிறது, அதாவது கொஞ்சம் ஆழ்ந்து போய் பார்க்கறவங்கள்ட்ட ஒன்னு கேட்டுக்கணும், இல்ல நம்ம ஆழமா போகணும், அதை படிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும். ஒன்னு திருக்குறான்ல அல்லாஹ் தஆலா ரெண்டு மூணு பல இடங்கள்ல சொல்லும் போது ஒன்னு இது இன்னொன்னு அதுன்னு சொல்லுவான். எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சஹாபாக்கள் உங்க தொழுகை அங்க போய் தொழுகுங்க அப்படின்னாங்க, போற வழியில சில சஹாபாக்கள் தொழுகாங்க, அங்க போய் சில பேர் தொழுது, வந்த உடனே திரும்ப கேட்டவொடனே ரெண்டுமே சரின்னாங்க. அது எப்படி ரெண்டுமே சரின்னா, இன்னைக்கு நமக்கு ஒத்துக்கவே கூடாத ஹுக்முத் தவாத் என்று சொல்லப்படும், ஹுக்முத் தனவு என்ற ஒரு சட்டம், இதெல்லாம் உள்ள பேசிக்கங்க, நம்ம மேல மட்டும் அந்த தோலை பார்த்துட்டு நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், வைத்தியாரங்க நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். ஹுக்முத் தவாத் ஒரு ஆயத்து ரெண்டு ஆயத்து இல்ல, பல ஆயத்துகளை என்னால் ஆதாரம் காமிக்க முடியும், அல்லா திருக்குறானினுடைய இதுவும் சரி அதுவும் சரி, இப்படி நடந்திருந்தாலும் சரி. அப்புறம் என்ன ஹதீஸ்ல வருது, இஹ்திலாஃபினுடைய காரணம் சொல்லும் போது சொல்லுவாங்க, உலகத்திலே ஏழு வகையான கிராத்துகள் இருக்கிறது, ஏழு வகையான கிராத்துகள் இருக்கிறது, ஒரு வகையான கிராத்து இன்னைக்கு ஓதக்கூடிய இந்த ஹஃப்ஸினுடைய கிராத்தை கொண்டுதான் நமக்கு சட்டங்கள் எடுக்கப்படுகிறது, அந்த மத்த கிராத்துகள் சில இடத்துல ஓரப்படுது, என்ன நம்ம திருக்குறான் போட்டிக்கு போயிருந்தானா தெரியும், அந்த வைக்கும் போதே போர்டு வைப்பாங்க, அந்த கிராத்தின்படி போதனால் சட்டம் மாறும், சட்டம் மாறும், படுபாவி இப்படி ஏண்டா செய்யற அப்படின்னு கேட்க முடியாது. அல்லாஹ் இறக்குனது, அதனாலதான் கேள்வி பதில எப்படி இருக்கு, நாளைக்கு கியாமத்துலன்னா அப்படியே ஒரே நேர் கோட்ல இல்ல, அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கேள்வியும் இருக்கும் பதிலும் இருக்கும், போயிட்டே இருக்கும். கியாமத்து நாள் அல்லது மூசா அலை இஸ்லாம் கூட்டத்துக்கு நஜீஸ் பட்டுருச்சுன்னா வெட்டணும், இடத்த உடம்ப வெட்டணும், வெட்டி எடுக்கணும், அவங்களுக்கு அந்த கேள்வி, நமக்கு கழுவுனியா, வித்தியாசம் இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டத்துக்கு. நம்முடைய இந்த உம்மத்தே முஹம்மதியாவில ஏழு மாதிரி சட்டம் எடுத்து ஃபாலோ பண்ணாலும் கூட அல்லாஹ் புரிஞ்சுக்கோ, உனக்கு அதுக்கு என்ன பிரச்சனை வேண்டி கிடக்கு, ஏழு மாதிரி ஓதி காட்டினதே ரசூல்லா தானே, அந்த ஆயத்தை ஏழாவது கிராத்துல வச்சு ஓதுனா முன்னாடி உள்ள கிராத்துக்கு பொருந்தாது. அப்ப அவர் என்ன செய்வார், அந்த சட்டத்தின்படி செயல்படுவார், அது அவருக்கும் அவருடைய ரப்புக்கும் இடையில் உள்ளது, அல்ல அவருக்கு கூலியை கொடுத்துவான். ஏழாவது ஆயத்து ஏன் நபி சொல்லி கொடுத்தபடி ஓதுனியா, அல்ல கேட்கிற கேள்வி எப்படி இருக்கும், என் நபி ஓகே ரைட், யாருனா இந்த பையன் அப்படி நீ யாரு, புரியுதுங்களா, அதனால நாம சில விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டு ஒரே மாதிரி இருக்கணும், ஏன் எல்லா பயிலும் இப்படி போக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் உலகத்திலே நிரூபிக்க நினைக்கிறான், எல்லா நேரமும் நடக்கணும்னு நினைக்கிறான் அதே மாதிரி. அதனால ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு மாதிரி அந்த ஹதீஸுகளை எடுத்து அவர்கள் ஆராய்ச்சி செஞ்சு அதன்படி அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அதனால எல்லாம் இப்படிலாம் போறதுனால அவன் குஃப்ருக்கு போயிட்டான், தலாலத்துக்கு போயிட்டான், அந்த ஃபத்வா யாரை கேட்டாலும் அவன் வந்து தலாலத்துல, தயவு செஞ்சு யாரையும் பார்த்து அப்படி சொல்லிடாதியே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக சொன்னார்கள், இன்னொருத்தரை பார்த்து அவர் வந்து வழிகட்டார்னு சொன்னா அந்த வார்த்தை நேரம் அவர்கிட்ட போகும், அங்க வழிகேடு இல்லைன்னா திரும்பி நம்மள்ட்டே வந்துடும், நாம் வழிகட்டு விடுவோம், தேவையில்லை.
நம்ம ஆள் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு இங்க நேரம் கிடையாது. இதுல அவங்களையும் இவங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆர்வம் இருந்தது என்று சொன்னார். நான் என்னுடைய ஆசை என்னன்னா, குர்ஆனை புரிஞ்சு படிக்கணும்னு ஆசைப்படுங்க. புரிஞ்சு படிக்கணும்னா தர்ஜுமா வச்சு. தயவு செய்து தர்ஜுமாக்களை நம்பாதீர்கள். அது எழுதியவருடைய கற்பனை, எழுதியவருடைய வெளிப்பாடு. நான் இன்னைக்கு பேசுறேன்னா இந்த ஆயத்தை நேரடியாக எனக்கு சொல்ல தெரியாது. ஏன் தமிழ் பாஷையில நான் எப்படி விளங்கினேனோ அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய காலம், இதெல்லாத்தையும் சேர்த்து அது வெளியே வரும். இஸ்மாயில் அஜரத்து தர்ஜுமாவெல்லாம் புதுசாக நியூ ஸ்டைலில் செய்கிறாராம். இந்த காலத்தில் எனக்கு என்ன புரியுமோ, முன்னோர்கள் எப்படி எழுதி வச்சிருக்காங்களோ அதெல்லாம் பார்த்து நான் சொல்கிறேன் இப்படித்தான்ப்பா அப்படின்னு சொல்லி. இன்னொரு 100 வருஷம் கழிச்சு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வித்தியாசமான ஒன்று சொல்லுவான். இதுவரையும் இந்த தனாசுகன் சொல்கிறான், அல்லாஹ் தஆலா திருக்குறானில் சொல்கிறான், மறுமையினுடைய அந்த ஏடுகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம நுணுக்கி நுணுக்கி எழுதி வச்சிருப்போம், உள்ளுக்குள்ளே எழுதி வச்சிருப்போம். இன்னைக்கு என்ன அந்த இதுக்கு பேர் சொல்கிறான், ஒரு பெரிய மரத்தை இந்த எவ்வளோ பெருசில் ஆக்குறது, நேனோ டெக்னாலஜி. நேனோ திருக்குறள்ல ஆயத்து வருது, அல்லாஹ் சொல்றான் அதை வந்து நாம் அப்படியே ஒரு 100,000 பேப்பரை வந்து ஒரு ஒரு இம்மி அளவுல இன்னைக்கு நேனோ இதத்தான். அந்த காலத்துல புரியுமா, மரப்பட்டையிலையும் தோல்லையும் எழுதிக்கிட்டு இருந்த ஒரு பேப்பரே தெரியாத பேப்பரே. அப்படியே சஹாபாக்கள் நம்பினாங்க. யாருலா சமயனா வார்த்தைனா கேட்டோம், அல்லாஹ் சொல்லிட்டான், பேச்சே கிடையாது, பேச்சே கிடையாது. அப்ப அதனால நம்முடைய நிலைப்பாடுகள் எங்க போனாலும் சரி எப்படி இருக்கணும்னா அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமாக நம்ம நடக்கணும். நாம் எப்படி செயல்படுறோம் அந்த வழி அது சத்தியமாக இருக்கணும். அல்லாட்ட வழியை கேட்கணும் நம்முடைய முறைகள். ரெண்டாவது என்ன, குர்ஆனை தெளிவா படிக்கணும் அப்படின்னு சொன்னா என்னன்னா, நாம் அதனுடைய நஹு சர்ஃப் அதில் அதை படிச்சுக்கிறதுக்கு ஆர்வம் ஏற்படும், அதை படிச்சுக்கக்கூடிய ட்ரை பண்ணும். ஒண்ணுமே கிடையாதுங்க, எல்லா மொழிகளையும் விட அரபி மொழியில் ரொம்ப லேஸ். ஏன்னா அல்லாஹ் அப்படி ஆக்கி வச்சிருக்கான். என்ன கேட்டா அல்லாஹ் திருக்குறானில் சொல்லும் போது சொல்றான், நாம் அரபி மொழியை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டிய இறக்கினோம். தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு செய்தி ஒரு மனுஷனுக்கு கிடைக்காம போமா? திபியானன் லிக்குல்லிஷை, அல்லாஹ் சொல்றான் இது வந்து மனிதர்களுக்கு வழிகாட்டும் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு மொழி அந்த அரபி மொழி. அப்ப அது எப்படி கிடைக்காம போகும்? தேடணும், நம்ம தேடணும். எத்தனை புத்தகங்கள் அரபி மொழியை படிப்பதற்கு, நஹ்வு சர்ஃப் அது எப்படி சொல்லணும், முப்ததா ஹபர் ரொம்ப லேசு படிக்கணும்னு உள்ள இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப லேசு. அப்படி படிச்சுட்டு அப்புறம் அந்த பார்வையால் பார்க்கணும் குர்ஆனை. ஜிலேபி திங்கிறத விட நான் அடிக்கடி சொல்லுகிற செய்தி, ஒருத்தர் கூட கேட்பாரு என்ன ஒரே ஜிலேபியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அது பிடிக்கும் ரொம்ப. என்ன அருமையாக இருக்கும் இமாம் சாவுக்கு பின்னாடி நின்று கேட்டோம்னா, தர்ஜுமா படிச்சு இல்லைங்க, தர்ஜுமா படிச்சு அந்த எழுதியவருடைய உணர்வு தான் வருமே ஒழிஞ்சி நேரடியாக ரப்பு பேசி அந்த வார்த்தைகள் பிரியப்படணும். அல்லாஹ் திறந்து வைப்பான், பிரியப்படணும், நம்ம பிரியப்படணும். நான் விளங்கணும், என்னுடைய வாழ்க்கையில் வரணும், நான் புரியணும். இவர் பின்னாடி அவர் பின்னாடி அப்படி சொல்லிட்டு தேவையே இல்லை, நான் இதை படிக்கணும். கிடைக்கக்கூடிய செய்திகளை வாங்கிட்டு நான் அமல் செஞ்சுட்டு போகணும். 7 மாறி செஞ்சாலும் கூட அல்லாஹு தஆலா அதுக்கு தீர்ப்பு தர்றதுக்கு ரெடியா இருக்கான். நான் என் பாதையில் தெளிவாக நான் போய் கொண்டிருக்கிறேன், சபலப்பட்டு இங்கே அங்க. ஒருத்தர் சொன்னாரு, இவங்க எல்லாம் கையை ஆற்றதா நீட்டுறதா கெட்டுறதா விடுறதா அப்படின்லாம் முடிவு பண்ணி வரட்டான் சேர்த்து, அப்புறமா நான் தொழுவுறேன். அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாவும் பார்த்து இதே மாதிரி இப்படி ஆசாமிகள் யாரும் பேசிருந்தா கொஞ்சம் நாளைக்கு நரகத்துல இருங்க, நம்மளும் முடிவு பண்ணிட்டு ஒண்ணு சொல்றோம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டா என்ன, அந்த விளையாட்டுக்கு சொல்லல, வருத்தப்பட வேண்டிய செய்தி. இன்னைக்கு இதெல்லாம் பத்தி தெரியாததுனாலதான் நம்ம இப்படி போய்கிட்டு இருக்கோம். இதன் எது அடிப்படை செய்திகள், அல்லாஹுவை பற்றி நாம் அடிக்கடி சொல்லுகிற செய்தி, ரசூலை பற்றி, வேதம்னா என்ன, ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அவனுடைய ரைட்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய ரப்பை திருக்குறான் என்ன சொல்லுது, நேற்று உட்கார்ந்துருக்கும் போது ஒரு மஜ்லிஸ்ல கேட்டேன், அல்லாஹ் எங்க இருக்கான், அல்லாஹ் எங்க இருக்கான், அல்லாஹ் எங்க இருக்கான், அல்லாஹ் அக்பர் இந்த பாருங்க ஆளுக்கு நமக்கு உள்ள எல்லா இடத்துல 7 வானத்துல. எங்க ஒரு முஸ்லீம் இப்படியா பதில் சொல்லணும் நான் கேட்கிறேன், இல்ல ஒரு முஸ்லிமினுடைய பதில் இதெல்லாம் யோகோபித்த. உங்க ரட்சகன் யாரு இது சொல்றோம்ல, இதே மாதிரி அவனுடைய எவரி குணம் தெரிஞ்சிருக்கணும். இட்ஸ் யுவர் ரைட்ஸ், இது நீங்கள் பெற வேண்டிய உங்களுடைய சட்டப்பூர்வமான உங்களுடைய உரிமை. இது தெரியல ஆளுக்கு ஒண்ணு, முஸ்லீமே சொல்றாரு, இங்க உட்காந்து இருக்கான், எல்லா இடத்துலயும் இருக்கான், அரிசிக்கு மேல இருக்கான், வானத்துக்கு மேல. என்ன எங்கள் ரட்சகன் அல்லாஹ்னு மட்டும் ஏகமா சொல்ல தெரியுது இல்ல, எங்க இருக்கான் குர்ஆன் 6,666 ஆயத்துல தெளிவா எந்த இடத்துல எப்படி நடக்கும், இறைவனை எப்படி நம்புவது, அப்படி 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 விட இன்னும் அழகாக புட்டு தரப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, நாம் ஆசைப்படணும், நாம் எனக்கு தேவை, நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு அதில் விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரியணும்னு ஆசைப்பட்டான் அல்லாஹ் திறந்து விட்டுருவான். இன்னைக்கு தேட ஆரம்பிங்க, விளையாட்டல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், லைசல் பிர், இன்னைக்கு ஜும்மால கூட சொல்லியிருப்பாங்க, மேற்கு பக்கம் பார்த்து தொழுகிறதா, கைய மேல கெட்டுறதா, நீட்டுறதா, ஆட்டுறதா, இதெல்லாம் சேர்ந்துக்க. அதுல அல்லாஹ் சொல்றான், மேக்க பாக்குறதா, கிழக்கு பாக்குறதா, மேல கெட்டுறதா, கீழே கெட்டுறதா, ஆட்டுறதா, விடுறதா, அதெல்லாம் நல்லதல்ல. அல்லாஹ் சொல்றான், லைசல் பிர், அதிலெல்லாம் செய்தி அல்ல, அதிலெல்லாம் ரகசியம் அல்ல. லைசல் பிர் அன் துவல்லு உஜூஹக்கும். இதுல ரெண்டாவது சூறால வருது, சூரத் சயகூலு சுஃபஹா அந்த வசனத்துல ரெண்டாவது ஜுஸூல வருது, போய் தர்ஜுமா எடுத்து பாருங்க. என்ன அழகா அல்லாஹ் சொல்றான், லைசல் பிர் அன் துவல்லு உஜூஹக்கும் கிபல் அல் மஷ்ரிக் வல் மக்ரி வலாகின்னல் பிர், வலாகின்னல் பிர். ஆனால் நன்மை எது தெரியுமா, நன்மை எது தெரியுமா, அறிவு எது தெரியுமா, வலாகின்னல் பிர் மன் ஆமன பில்லாஹ், எவர் அல்லாஹுவை கொண்டு அவன் எப்படி சொன்னானோ அப்படி ஈமான் கொண்டார். மாட்டிக்கிட்டமா, கேட்டம்மா, 30 வருஷம், 60 வருஷம் நான் தெரிஞ்சுக்கிட்டேனா? தொழுவைக்கு ஒவ்வொரு வக்தும் போனோமே. அல்லாஹ் சொல்றானே, திரும்புறதல்ல செய்தி, முகத்தை திருப்புறதல்ல செய்தி. லைசல் பிர்ரு அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக் வல் மக்ரிப், வலாகின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர், ஆகிரத்தை பத்தி நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வின் மீது எவர்கள் நம்பிக்கை கொண்டார்களோ, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டதனா அல்லாஹ் இருக்கான்ல, தெளிவா நபி எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி. அல்லாஹ் எங்க இருக்கிறான், அவனை பத்தி எப்படி நம்பணும், எது நம்ப கூடாது, எது நம்ப கடமைப்பட்ட விஷயங்கள், நபிமார்கள், கியாமத், கியாமத்னா என்ன, அதுல உள்ள நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், கபூர்னா என்ன, என்ன இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தனி மனித உரிமைகள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எங்க இருக்கானால இன்னும் 78 பதில சொல்லிக்கிட்டு இருக்கமே, குர்ஆன் சொல்லு, தெளிவா வருது. அல்லாஹ் எங்க இருக்கான், குர்ஆன்ல தேடி எடுத்துக்கலாம், இருக்கு. நான் உட்காந்து தேடுறேன், கிடைக்காது. யார்ட்டையாவது போகணும், யார்ட்டையாவது போகணும், யார்ட்டையாவது உஸ்தாதிட்ட போகணும், படிக்கணும். எப்படி நாயம் சல்லா அலி சொல்லாமல் தன்னுடைய சஹாபாக்களை அப்படியே பக்கத்துல வச்சு படிச்சு கொடுத்து, சஹாபிகளே இந்த இல்ம பேப்பர்ல எழுதி லெட்டர்ல எழுதி அனுப்புனா கிடைக்காது, ஓடுங்க, எல்லா மூளைக்கும் போங்க, நீங்க போய் உட்காந்து கூப்பிட்டு உட்கார வச்சு குர்ஆன் இது ஹதீஸ் இது சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. இட் இஸ் டெவலப்டு ஒன். அதற்கப்பம் இது பறந்து விரிந்த ஒரு செய்தியாக ஆனது. அதனால நான் தேடணும், எனக்கு தெரிஞ்சுக்கணும், ஆசை வைங்க, அல்லாஹ்வின் இடத்துல துவா செய்யுங்கள், இன்ஷா அல்லாஹ் மற்றதெல்லாம் நடக்கும். இப்போ கடைசியாக என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், இந்த மஜ்லிஸ் அழகாக வந்து 6 ஆண்டுகள் 6 ஆண்டு நடந்துக்கிட்டு இருக்கு, இன்ஷா அல்லாஹ் இனியும் நடக்கும். இப்போ நம்ம அந்த பர்மிஷன் ரினிவலுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்ம பர்மிஷன் ஏற்கனவே வாங்கியிருந்தோம், அது வந்து டேட்டு முடிஞ்சிருச்சு, அது ரினிவலுக்காக வேண்டி கொடுத்துருக்கோம், அது கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு இன்ஷா அல்லாஹ். அதனால பர்மிஷன் கிடைச்ச உடனே நம்ம வந்து திரும்ப இங்கே நம்முடைய எப்போதும் மாதிரி வளமையாக ஸ்டார்ட் ஆகும். என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால், பர்மிஷன் கிடைக்கிறது வரையும் கொஞ்ச நாள் பொறுத்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள், பர்மிஷன் கிடைக்கிறது வரை. இல்லை அப்படின்னு சொன்னால் வேற எங்கேயாவது வச்சு நடத்துறது வீடுகளில், ஏன்னா இது பப்ளிக்காக இருக்கிறதுனால சில இங்கே உள்ள கான்சிக்வன்சஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இப்போது உள்ள நடைமுறை சிக்கல்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதனால வேற எங்கேயாவது வீடுகளில் வச்சு நடத்த முடியும் அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்ம கண்டினியூ பண்ணுவோம், எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை நடந்துகிட்டே இருக்கணும். பர்மிஷன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால், இல்லை இதில் வந்து டிலே இருக்கும் அப்படின்னு சொன்னால், வேறு ஏதாவது யோசிக்க வேண்டிய சில செய்திகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இன்ஷா அல்லாஹ் நம்ம அது கிடைக்கிறது வரையும் பொறுத்திருந்து அதுக்கு மேலே உள்ளது நடக்கும். என்னுடைய ஒரு ஐடியா என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்படி ஏதாவது அதிலே தாமதம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால், நம்ம நான் எல்லாம் ஏப்பா எவ்வளோ தெளிவாக விளங்குது. நான் வந்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தாய் நாட்டுக்கு சென்று நம்ம பணிகளை தொடரலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இங்கே உள்ள சூழ்நிலைகள் நிலைமை கவனிச்சு, ஏன்னா இது நமக்கு ஒரு இது எங்கே இருந்தாலும் நம் வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருப்பதனால், எது வேண்டாலும் கான்சிக்வன்சஸ் எது வேண்டாலும் இருக்கலாம். அப்போ அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லு. ஆனால் ஒன்றே ஒன்று செய்தினா, நீங்கள் எல்லாம் துவா செய்யுங்க, நல்ல காரியங்கள் எங்கே இருந்தாலும் நடங்கணும், சரியை சரின்னு விளங்கணும், தப்ப தப்புன்னு விளங்கணும், அந்த பாதையிலே போகணும். யாரையும் ஸ்கோல்டிங், அடுத்த ஆளுகளை திட்டுறது, அடுத்த ஆளுகளை பழிக்கிறது, அடுத்த ஆளுகளை லலாலத்து குஃப்ரில் கொண்டு போய் சேர்க்கறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்களை கூட முஸ்லீமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களே தவிர ஒரு காலத்திலும் முஸ்லீம்களை காஃபிராக ஆக்கியது கிடையாது. காபிர்கள் கூட முஸ்லீம் ஆயிருங்க, அவங்க புரிஞ்சுக்கணும், அவங்க தெளிவடையணும்னு ஆசைப்பட்டாங்களே தவிர, எந்த காலத்திலும் ஒரு முஸ்லீமை பார்த்து நீ காபிர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் இல்லை, அதுக்கு விருப்பப்பட்டதும் இல்லை. அதனால நபியினுடைய வழியிலே போகிற நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, போகிற வழியில் தெளிவாக ஹதீஸ் அடிப்படையில் குர்ஆன் அடிப்படையில் பக்காவா அமைச்சுக்கிட்டு அதை பக்காவா தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்பாக அல்லாஹுத்தால இந்த மஜ்லிஸை தந்திருந்தான். இதுக்காக வேண்டி துவா செய்யுங்க, குறிப்பா எனக்காக வேண்டி துவா செய்யுங்க, எனக்காக வேண்டி துவா செய்யுங்க. இதுல இன்னும் இல்முகள் இன்னும் கிடைக்கப்பெற வேண்டும். நம்ம சின்ன புள்ளத்தனமா ஏதாவது சொல்லி இருக்கலாம், ஏதாவது தெரியாத ஒரு செய்திகளை சொல்லி இருக்கலாம். அதனால வந்து அப்படிப்பட்ட தெரியாத செய்திகள் வந்திருந்ததுன்னா அல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னிக்கணும், அதை எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்க வைக்கணும், அதை நம்முடைய வாழ்வினுடைய மரணம் வரை நாம் நம்முடைய மார்க்கத்தில் உறுதியாக இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயத்தை ஒரு 10 பேருக்கு சொல்லி அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கும் இதை புரிஞ்சிக்க வச்சு அவங்களையும் நடுநிலைமையான கோட்பாடு மார்க்கம் என்ன, யாரையும் சாடுவது யாரையும் திட்டுவது இவன் அப்படி இவன் நடுநிலைமையான கோட்பாடு, எல்லாரையும் அனுசரிச்சு எல்லாரோடும் சேர்ந்து ஒரு சமூக ஒற்றுமையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இந்த கூட்டத்தை எல்லாம் ஒன்னா சேர்க்க முடியும்னு நீங்க நினைச்சீங்களா, லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ மா அல்லஃத பைன குலூபிஹிம், என்ன ஒரு அழகான ஆயத், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியில் உள்ள திரண்ட செல்வங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து எல்லாருக்கும் 2 லட்சம் ரூபா கொடுத்திருந்தா கூட மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், நபியே நீங்கள் அவங்க இதயத்துக்கு மத்தியில் ஒன்னா சேர்த்திருக்க முடியாது, சேர்த்திருக்க முடியாது, நாம் சேர்த்து வச்சோம். இப்ப அல்லாஹ் சேர்த்து வச்சிருக்க ஒரு பொருளை எப்படி பிரிக்கிறதுன்னு துணியால உள்ள காசை பூரா இந்த திரட்டிக்கிட்டு வந்து ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை. அல்லாஹ்ட்ட துவா செய்யணும், ஒரே வழி மட்டுமல்ல பல்வேறு தனவாத் சட்டங்கள், மாறுபாடான சட்டங்கள், ஒரே மாதிரியான டிஃபரெண்ட் 3 ways 4 ways எல்லாம் ஹதீஸ்ல இருக்கு. வேண்டாம் அப்படி ஆயத்திலிருந்து எடுத்து தருகிறேன், எத்தனை ஆயத்து வேணும் நான் எடுத்துறேன், 4 ways 3 ways டைம் சொல்லாத சொன்னாங்க. அதனால அந்தந்த பாதைகள் அவங்க போயிட்டு இருக்காங்க, அல்லாஹ் அப்படி போக வச்சிருக்கான். ஆனா ஷிருக் குஃபுர் எந்த லைட்ல போதோ அது அவங்கள வந்து நம்ம கரையேத்தணும், அவங்கள்ட்ட சொல்லணும் இதுவல்ல. அதனால இந்த பிரிவினை இந்த அதாவது சாதாரண ஃபுருஈ மசாயில்களை யார்ட்டையும் சண்டை போட வேணாம். அப்படிப்பட்ட நல்ல அறிவுகளை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லீம்களுக்கும் தருவானாக. நாம் வாழ்க்கையில் எதை கேட்டோமோ அதன்படி செயல்படுகிற அந்த நசீபை அல்லாஹு தாலா சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதன் வழியில் நடைபோடுகிற நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதிலிருந்து தவிர்ந்திருக்கிற நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. தொழுகையிலே உள்ளச்சத்தோடு நபி எப்படி தொழுகிறார்களோ அப்படி தொழுகிற நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. தொழுகையினுடைய அகமியத்தை புரிந்து கொள்ளுகிற அந்த சக்தியை அல்லாஹ் நமக்கு தருவானாக. உலகத்திலே எந்த காலம் வாழ்ந்தாலும் சத்தியத்தோடு இருந்து எந்த பாதையில் நபி சென்றார்களோ அந்த பாதையில் செல்லுகிற நசீபை அல்லாஹ் கடைசி மூத்துவரையும் நமக்கு தருமானாக. நம்முடைய ஆட்டிபத்துகளை நம்முடைய சோதனைகளினுடைய முடிவுகளை அல்லாஹ் சிறந்த முடிவாக ஆக்கி வைப்பானாக. மரணத்தினுடைய நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லி மரணிக்கிற நசீபை அல்லாஹ் தருவானாக. இங்கே எந்த நோக்கத்திற்கென்று நாம் ஒன்று சேர்ந்தோமோ, எந்த குர்ஆனையும் ஹதீஸையும் அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை கேட்டோமோ, இதே இந்த பிரியத்தோடு நாளை மறுமைய நாளையிலும் நம் எல்லாரையும் அல்லாஹ் ஒன்னா சேர்த்து எழுப்புவானாக. அது அவர்கள் நபியோடு சேர்த்து நம்மை எழுப்புவானாக. நமக்கு அல்லாஹு தாலா அதனுடைய கூலிகளை சிறந்த முறையிலே நமக்கு தருவானாக. இந்த உலகத்திலே வாழுகிறவரை யாரிடத்திலும் கையேந்தாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவானாக. நமக்கு தரப்பட்டிருக்க ரிஸ்க்குகளை அல்லாஹ் கண்ணியமான வழியில் நமக்கு தருவானாக. சத்தியத்தை சத்தியமாக புரிந்து அதன் வழியில் நடைபோடுகிற நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதை விட்டு தூரமாக இருக்கிற நசீபை தருவானாக. உலகத்திலே எந்த மூலையிலும் குஃபுர் ஷிருக்கான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இறைவனுக்கு பொருத்தமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருத்தமாக, அவர்களுடைய சஹாபாக்கள் தாபியின்கள் எந்த வழியிலே நடந்தார்களோ அந்த வழியில் மரணம் வரை நடந்து அதே வழியிலே மரணிக்கிற நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கிக் கொள்ளுகிற நசீப் அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாஹிர தாமானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was downloaded from tamilislamicmedia.com.